ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு குங்குலிய கலைய நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருளை திறமேற்கொண்டு இன்றைய பொழுதில் குங்குலிய கலையரை பற்றிய சிந்தனையை மேற்கொள்கிறோம். நம்முடைய திருத்தொண்ட தொகையிலே ஒவ்வொரு அறிவரையும் அறிமுகப்படுத்துகின்ற பாங்கில் பல்வேறு வகையில அவருக்கு அப்படியே திருவருள் அமைத்திருந்திருக்கு. அப்படி அமைத்த அமைப்பில ஊரோடு இயைபடுத்தி சொல்லுகின்ற பெரியவர்கள், அவருடைய தொண்டை தொடர்புபடுத்தி சொல்லுகின்ற பெரியவர்கள், அந்த தொண்டே இல்லாமல் வெறும் பெயர் மாத்திரமே குறித்து அப்படி போற்றுகின்றவர்கள், ஒருவரோடு இருவர் மூவரையும் இணைத்து போற்றுகின்றவர்கள், இப்படியாக பல்வேறு அமைப்பில் திருத்தொண்ட தொகை அமைந்திருக்கிறது. திருத்தொண்ட தொகையை ஒரு தனி ஆய்வுக்குரிய அமைப்புடையது. 63 9 தொகையடியார்கள் இத்துணை பேர்களையும் 11 பாடல்களிலே நிறைவுபடுத்தியிருக்கிறார். 11 பாடல்கள், அதற்குள்ள இவ்வளவு அருமையான அமைப்பெல்லாம் செய்திருக்கிறார். ஊரோடு தொடர்புபடுத்தி, செயலோடு தொடர்புபடுத்தி, அவருடைய பக்தியை தொடர்புபடுத்தி, ஊரை தொடர்புபடுத்தி, பேரை இணைத்து பல பேருக்கும் சேர்த்து சொல்லி இப்படியெல்லாம் அமைத்திருக்கிற பாங்கை நாம் பார்க்கலாம். அந்த வகையில இன்றைய சிந்தனைக்குரியவராக இருக்கிற பெரியவரை பற்றி அறிமுகப்படுத்துவது ரொம்ப அருமை. ஊரோடு ஏய்படுத்தி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்றார். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியேன் என்று சொல்கின்ற பொழுது ஊருடைய ஏய்படுத்தவில்லை, தொடர்புபடுத்தல. கலைமலிந்த சீர்நம்பி, அவரிடத்தில் இருந்ததெல்லாம் அன்பின் தேக்கமே, முழுமையான அன்பின் தேக்கம். அந்த அன்பின் தேக்கத்தை நினைவுபடுத்துவாராக கலைமலிந்த சீர் என்று சொல்லி அந்த அன்பின் சின்னமாக சேர்ந்தார். அடுத்தார் போல் இருக்கிற இந்த பெரியவரை சொல்கின்ற பொழுது கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப திருக்கடவுர் ஊர் கலையர் என்பது இயற்பெயர். ஆனா அவர் செய்த தொண்டு குங்குலிய தொண்டு, அதனால குங்குலிய தொண்டினாலே குங்குலிய கலையர்னு பின்னால பெயர் வந்தது. இருந்தாலும் தொண்ட திருத்தொண்ட தொகையில் வருகின்ற பொழுது ஊரும் பெயருமாக மட்டும் சொல்லிவிட்டார். கடவுரில் கலையந்தன் அடியாக்கும் அடியேன் என்று வெறும் பெயர்களையே வைக்கின்ற பொழுது பெருமிடலை குறும்பர்க்கும் பேயாருக்கும் அடியேன், அங்க ஊர் தொண்டு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, பெயர் மட்டுமே அடிக்கும். அதுல கூட பெருமிடலை குறும்பர் அவருடைய பெயர், பேயார் அவருடைய பெயர் அல்ல. அப்பா அம்மா வச்சதெல்லாம் புனிதவதி, ஆண்டவன் அழைத்தது அம்மை, ரெண்டையும் விடுத்தார். விடுத்து விட்டு பேயாருக்கு மடியேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் பல அற்புதங்களை அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு காட்டுகிறது. அந்த வகையிலே கடவுரில் கலையந்தன் அடியாருக்கு மடியேன் என்ற அமைப்பில் திருக்கடவுரில் தோன்றிய கலையரை பற்றிய கலையருக்கு நான் அடியேன் என்று சொல்லி சொன்னார். அவரை பற்றி நாம் இப்பொழுது எண்ணுகிறோம். இப்பொழுது நாம் ரத்தனகிரியில் இருந்தாலும் இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து திருக்கடவுருக்கு செல்கிறோம். இப்பொழுது நாம் இருக்கிற ஊர் திருக்கடவுர். திருக்கடவுருங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 20-25 கல் அமைந்துல இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த ஊர். காரணம் என்னன்னு கேட்டா, கடவுரில் தான் யமபயத்தை நீக்கியவர் மார்க்கண்டேயருக்கு யமபயத்தை நீக்கியவர். அதனால் விடாமல் 60 விழா கொண்டாடுகிற இடம் அங்குதான். காரணம் என்னவென்றால், எப்ப அந்த மார்க்கண்டேயருக்காக ஏமனை கொஞ்சம் ஒத்தி போட சொல்லல, ஏமனை உதைச்சே விட்டது. நாம் அப்படி ஏமனை உதைக்கிறவங்க புண்ணியம் இல்லைன்னா கொஞ்சம் ஒத்தி போடுறதுக்காக போறோம், வேற ஒண்ணும் இல்லை. 60 ஆட்சி சாமி மணிவிழா கொண்டாடுகிறோம், அதனால எங்களுடைய ஆயுள் எல்லாம் இன்னும் சற்று நீடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட எல்லாரும் மணிவிழா கொள்வதற்கு பெரும்பாலோர் திருக்கடவுர் தான் செல்வோம். அதனால திருக்கடவுர்ல எப்ப பார்த்தாலும் வந்து என்னைக்கும் விழாதான் என்று வேள்விதான். எப்படியாவது ஒரு மணமக்களை பார்க்கலாம். என்ன என்ன மணமக்கள்னா, பேர குழந்தைகளோடு கூடிய மணமக்களை, பேரம் பேத்தி எல்லாம் இருக்கும்படியான மணமக்களை அங்கு அருமையாக காணலாம், ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஆகவே நாம் இப்பொழுது செல்லுகின்ற இடம் திருக்கடவுர். இதோ அருமையான திரு அண்மையிலே குடமுடுக்கு விடானது. அதனால் அண்மையில குடமுடுக்கு விடான அந்த திருக்கோபுரத்தை வணங்கி அங்கே நாம் இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய சேக்கடா பெருமான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய அன்பரை பற்றி நினைவு கூற வேண்டும், அந்த அன்பரை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார். இப்ப அவர் சொல்ல நாம் எல்லோருமாக கேட்கிறோம். வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின், அது பெரும்பாலும் இந்த சோழ நாட்டை சொல்கின்ற பொழுது சோழ நாடுன்னு குறித்தால் அது நீர்வளத்தோடு குறிக்கப்பட்டிருக்கு. காரணம், சோழ நாட்டில நீர் பஞ்சம் என்றும் இருந்ததில்லை என்று சென்ற நூற்றாண்டு வரை சொல்லிக் கொடுத்தது. இந்த நூற்றாண்டில் சோழ நாட்டிலும் தண்ணீர் வருகை குறைந்திருக்கிறது. அது நாம் நம்முடைய ஊழ் போகூழ் என்று சொல்கிறார்கள் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா, ஆகு ஊழ் போகும் ஊழ் என்று சொன்னார். இந்த ஆகு ஊழ் ஆகுங்கிறது கொஞ்சம் நல்ல காலம்னு அர்த்தம், போகுங்கிறது தீய காலம் அர்த்தம். இது வேறு விதமா சொன்னா சைவசுதான் சொல்ல சொன்னா நல்வினை தீவினைன்னு சொல்லலாம். ஆகூழ் நல்வினை பயன், போகூழ் தீவினை பயன் அல்லவா. ஆகவே தீவினை பயனை அனுபவித்துக் கொண்டிருப்பதனால நாம் இப்பொழுது அந்த நீர்வளத்தை காண முடியவில்லை. ஆனாலும் இப்பொழுது 7 நூற்றாண்டில் நாம் செல்கிறோம். அப்ப இடத்தை இடம் மாறியது திருக்கடவுர், காலம் மாறியது ஏழாம் நூற்றாண்டு. ஏனென்றால் ஞானசம்பந்தர் காலத்தில் வாழ்ந்த பெரியவர். அதனால் ஏழாம் நூற்றாண்டு இந்த பஞ்சம் எல்லாம் இல்லை. அதனால் மிக அருமையாக அந்த நீர்வளத்தை குறித்து காட்டுகிறார், சேர்க்கிறார். வாய்ந்த நீர்வளத்தால், அந்த நீர்வளம் கூட இவர்கள் முயற்சியினால் வந்ததல்லவா, வாய்ந்த நீர்வளத்தால் இயல்பிலேயே அமைந்திருக்கிறது, இயல்பிலேயே அமைந்திருக்கிறது. சங்கலைக்கு என்ன சொல்லிட்டு, மலைத்தலைய கடற்காவிரி என்று சொல்லிட்டு, ரொம்ப அருமை. மலையை மலையில் தொடங்கி கடலிலே முடிகின்ற காவிரி, ரொம்ப அருமையா ஒரே தொடர்ல முடிச்சு சங்கலைக்கு. இதுல மலைத்தலைய கடற்காவிரி என்று சொன்னார். அப்ப குடகு மலையை தலையாக வைத்துக் கொண்ட அந்த அம்மை புறப்பட்டு வருகின்றவள், நடந்தாய் வாழி காவேரி என்று எங்கும் நடந்து வருகின்றவர். சோழ நாட்டிலே ரொம்ப நடந்து 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 நிறைவாக காவிரி பூமண்டத்திலே கடல்ல போய் கலக்கு. அப்போ இயல்பாக இந்த ஆற்றினை சோழ நாட்டுக்கு வரும்படியாக நாம் செய்யல, இயல்பிலேயே அந்த மலையில் தோன்றியது. அந்த பள்ளமாக வர 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 சோழ நாடெல்லாம் வளர்ந்தது. அதனால் இயல்பிலேயே வாய்ந்ததே தவிர முயற்சி எடுத்து வந்ததல்ல. அதனால் அந்த வாய்ந்த நீர் வளத்தால் காவிரியினுடைய அருமையான இயல்பாகவே கிடைத்திருக்கிற அந்த பெரும்பேற்றால், ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் நிலை பெற்றிருக்கும்படியான பொன்னி நாடு சோழ நாடு. அந்த நாட்டில் ஏய்ந்த சீர் மறையோர் வாடும் எயிர்ப்பரி. அந்த நாட்டில் ஒரே ஒரு ஊர், அந்த ஊர் எப்படிப்பட்டதுனாரு, எயிர்ப்பரி. இப்ப நாட்டை சொல்லுகின்ற பொழுது நீர்வளத்தை சொன்னார், ஊரை சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார், எயில் பதி. மதில், மதில் சூழ்ந்த பதி. என நீர்வளம் மிக்க நல்ல வளமாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஊர்வளத்தை அயலான் ஒருவன் மனதால கூட கருத முடியாது. ஏன், அவ்வளவு அருமையான அரண் ஊங்கி இருக்கிற இடம். அதனால் அந்த நாட்டின் வளம் ஒரு சிறு துண்டு கூட அவர்களால் கொடையால் தருவார்களே தவிர இவன் போய் சென்று போரினால் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட எயில் சூழ்ந்த இடம், மதில் சூழ்ந்த இடம். அப்படிப்பட்ட ஊராம் ஒரு ஊர். அது எது, எரி நீர் கங்கை தோய்ந்த நீர் சடையார், பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார். பாருங்க, முதல்ல நாட்டை சொன்னார் வாய்ந்த நீர் வளமுடையது என்று, ஊரை சொன்னார் மதில் சூழ்ந்த ஊர் என்று. இனி அந்த ஊருடைய சிறப்பை கூறுவார். அந்த இடத்தில் தான் ஏற்கனவே ஒரு அடியவர் 16வது ஆண்டில் தன்னுடைய ஆயுள் முடிகின்ற அந்த போகூழ் பெற்றவர், பெருமாண்டத்தில் நிறைந்த அன்பு செலுத்ததினாலே அந்த போகூழை ஆகூழாக ஆக்கிக் கொண்டார். மார்க்கண்டேயருக்கு அருள் செய்த பெருமான் இருக்கிற இடம் அது என்று சொல்லி பெருமானுடைய திருவருள் சார்வையை நமக்கு சொல்லி, அப்படிப்பட்ட ஊர் தான் கடவுர் ஆகும். அப்ப கடவுரை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒரு மருங்கு அருமையான நீர்வளம், இன்னொரு மருங்கு நல்ல தற்காப்புடைய இடம், இன்னொரு மருங்கு பெருமானால் அருள் செய்யப்பட்ட இடம். இந்த மூன்று சிறப்பையும், நமக்கு முப்பொருள் தானே சிறந்தது, அந்த மூன்று சிறப்பையும் சொல்லி அப்படிப்பட்ட திருக்கடவுர் பா இந்த திருக்கடவுர் அப்படின்னு மிக அருமை. உங்களை நாங்கள் சார்ந்து வந்திருக்கிறோம், மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற நீங்கள் இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்றோம். வயலாம் விளை செஞ்சாலி. அப்போ ஏழாம் நூற்றாண்டு எந்த வயலை பார்த்தாலும் அப்படியே நெற்பயிர் அப்படியே அப்படியே ஆடிட்டு இருக்கணும். எந்த நேரத்தில், எந்த நேரத்தில் நெற்பயிர் விடாமல் இருக்கும்படியான அமைப்பு. வயலாம் விளை செஞ்சாலி. சரி, அந்த வயலு பக்கத்துல வரப்பு இருக்கு, அந்த வரப்பு என்னாரு, வரம்பலாம் வளையின் முத்தம். இந்த சங்குகள் என்ன பண்ணும்னா, நிறைய வயல்ல தண்ணி இருப்பதுனால மிதந்து 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 அப்படியே அந்த இதுல அந்த வயல் கரையில ஒதுங்கும். அந்த கரையில ஒதுங்கணும்னா அந்த சங்குகள் என்ன பண்ணும்னா, முத்துக்களை தரும், ஈன்று தரும். எனவே வெள்ளை வெள்ளையா சங்குகளும் பக்கத்துல வெள்ளையான முத்துக்களும் அந்த வரப்புல இருக்கு. எனவே வரப்புல பார்த்தா சங்கும் முத்துக்களும், அந்த நிலத்துல வயல்ல பார்த்தோம்னா செஞ்சாலி நெல்லாக இருக்கும். இப்படியாக இருக்கின்ற இடம் வரம்பலாம் வளையின் முத்தம். இதோ அயலாம் வேள்விச்சாலை. இந்த ஊர்ல அந்த ஊருக்கு புறம்பே இருக்கிற வயல்களிலே இப்படி இருக்கும். நீங்க ஊரை நோக்கினால் எங்க பார்த்தாலும் வேள்விச்சாலை. காலையில எழுந்தால் என்று சொன்னா, சரியா 3:30 எழுந்தால் தன்னுடைய காலை பணிகளை எல்லாம் சிவபூஜை எல்லாம் செய்து முடித்து விட்டு சரியா 5:30 சொன்ன வேள்வி யாகம் வளர்ப்பார். அந்த எரி ஓம்பி கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாடுதில்லை என்று ஞானசம்பந்தர் சொன்னாரே, அது இந்த திருக்கடவுருக்கும் பொருந்தும். எனவே கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே வாழ்கின்ற அருமையான வேள்வி சாலை இருக்குமா. அயலாம் வேள்வி சாலை அணையலாம் கடுநீர் கற்றை அப்படின்னு. பக்கத்துல மீண்டும் அந்த வயலுக்கு வந்துட்டோம்னு சொன்னா, நல்ல கடுநீர் கட்டு, நல்ல பூக்கள் பூத்த வயல்ல எப்படும் இருக்கும், தாமரை பூத்த தடாகமடி என்று எம் கே இவர் பாடுவார். அவர் பாடு மாதிரி இந்த அணையலாம் கடுநீர் கட்டு, புயலாம் கமுகின் காடு, கொஞ்சம் நீர் இல்லாம வெறும் மேட்டிடமா இருந்ததுன்னு சொன்னா அங்க எல்லாம் பாக்கு மரங்கள் இருக்கும், ஒரே பாக்கு மரங்கள் அமைந்திருக்கும். கமுகின் காடு அப்புறமெலாம் அதன் தீர் போற்றல், அந்த பாக்கு மரம் காடு வச்சிருக்கிறார்கள் அது பக்கத்தில் இருப்பவர்கள்லாம் அதன் சீர் போற்றல். இங்க ஒரு அருமையா சீக்கேஸ் ஒரு குறிப்பிடுதினர், இந்த வயலுக்கு இருக்கிற காப்பை விட, கரும்புக்கு இருக்கிற காப்பை விட இந்த பாக்கு மரத்துக்கு அடிக்கடி காவல் இருக்கணும், இல்லைன்னா பாக்கு மரம் போயிடுமா. அல்ல அயலலாம் அதன் சீர் போற்றல், பாக்கு மரத்துல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தும். இப்ப கூட இந்த முருங்க மரம் இருக்கு, இது பொசு பொசுன்னு ஒடியும், பொசுக்குன்னு ஒடியும், முருங்க கீரை தான் இருக்கிறதுல ரொம்ப சிறந்த கீரைன்னு எல்லாம் பண்ணிக்கு மருத்துவர் எல்லாம் சொல்றாங்க, தினமும் கீரை சேர்த்துக்கணும். அதுல முருங்க கீரை என்ன, பொக்குன்னு லேசு லேசா ஒரு காத்தரிச்சா ஒரு கண்ணுட்டி மோதனா கூட பட்டு போடும். அப்ப முருங்கையை வளர்க்கறது ரொம்ப கவனமா வளர்த்தாதான் அதை என்ன பயன்பட முடியும், இல்லைன்னா முடியாது. என்ன அதுக்கு இருக்கிற வலிமை அவ்வளவுதான். அதுபோல இந்த மரங்களிலே பாக்கு மரம் வளர்ப்பது என்று சொன்னால் அவ்வப்பொழுது பாதுகாப்பு எல்லாம் செய்ய வேண்டுமா, நமக்கு ஒரு பாக்கு மரம் தெரியாது. இங்க சொல்ற இலக்கியத்தில் இருக்கிற பாக்கு மரம் தான் எங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுல பாக்கு மரம் வச்சதும் இல்ல, அது வளர்ந்ததும் இல்ல. அதனால் அதன் சீர் போற்றல் போற்றலாவது யாது விளக்கம் பாக்கு மரம் வைத்தாரிடத்தில் காண்க அப்படிதான் சொல்லி சேக்கடார் பெருமான் இப்படியே தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால் அது அதன் சீர் போற்றல் என்று சொல்லி ஒரு குறிப்பையும் தந்தார். செயலாம் தொழில்கள் ஆரே செடுந்திருக்கடவுர் என்றும் ஒத்துக்கொண்டிருப்பார்கள், ஆறு செயல்களாக ஒத்துக்கொண்டிருப்பார்கள் என்றார். இது இன்னைக்கு நேற்று இல்ல, தொல்காப்பியத்தில் இருக்கு. இந்த அந்தணர்களுக்கு என்ன ஆறு செயல் சொன்னா, இது இன்னைக்கு நேத்தா சொல்ல கிமுல தொல்காப்பியத்தில் இருக்கு. அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் என்று தொல்காப்பியம், அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம், ஐவகை மரபின் அரசர் பக்கம், இருமூன்று மரபின் ஏனோர் பக்கம் என்றெல்லாம் சொல்லி நாலு வகை வர்ணத்தாரை பற்றி தொல்காப்பியத்தில் இருக்கு. இப்ப பாரதாசன் பல்கலத்துல மற்ற பள்ளி தெரியல, அந்த அந்த மாதிரி இந்த இனத்தை பற்றி வர்ற சூத்திரம் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா இனம் இருந்ததுன்னு தெரியப்படாது மக்களா, இனம் இருந்ததுங்கிறத நீ மறைக்காதீங்க. அந்த இனம் அன்னைக்கு எப்படி இருந்தது வர வர எப்படி ஆயிட்டுங்கறத சொல்லணுமே தவிர இருக்கிற தொல்காப்பியத்திலே தலை வைக்கிறத அப்ப நீங்க மறைக்கிறீங்க, மறைக்கிறீங்க. அல்ல இந்த ஜாதிங்கிறது என்னைக்கோ வந்து தொலைஞ்சு போச்சு, அதெல்லாம் சும்மா இடைக்காலம் வந்ததுன்னு சொன்னா தமிழ் படிக்கலன்னு அர்த்தம். புறநானூற்றில் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுமே இருக்கு புறநானூறு. இதுக்கு என்ன உரை சொல்லுவீங்க, மேற்பால் கீழ்பால்னா நாலாவது மாடியும் தரையுமே பகுதி, மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர், அப்படி ஒரு திருக்குள் இருக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது, மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும், அப்படி ஒரு திருக்குள் இருக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது, சும்மா ஏதாவது பேசப்படுது. அதனால இருந்தது தோன்றியது காரணம் எல்லாம் ஒரு காலம், இந்த மேல் கீழ் வச்சு அதை வந்து உயர்வு தாழ்வு கற்பிச்சு அதுல போட்டா போட்டி வந்த காலம் எல்லாம் பின்னால இருக்கிற சனி முடிச்ச காலம், அது தேவையில்லாது, அது தேவையில்லை. ஆனா தொடக்க காலத்துல இருந்தது இருந்தது, அதுல ஒண்ணு யாரும் மாற்றம் இப்பொழுது இருக்கிற இலக்கியங்களிலேயே இருக்குது. எத்தனையோ இலக்கியங்களும் மறைந்து போகின என்று சொல்கிறார்கள், ஆனா இருக்கின்ற இலக்கியங்களிலேயே நிறைய வேண்டிய இடங்கள் இருக்கு. ஆகவே நான் தான் சொல்வது, நம்முடைய வாழ்க்கை நிலையை பிரித்துக் கொண்டார்கள் அந்த காலத்துல. ஒரு சாரார் ஊர் நன்மைக்காக இறை வழிபாடு செய்வது, அது அந்த நேரத்தை விட்டாங்க. இன்னொரு சாரார் இந்த நாட்டில அந்த வித புறச்சூழல் வந்து தாக்காத வண்ணம் தலைமையேற்று அதை காப்பது, அது அரசர்கள். இந்த ஊர்ல இருக்கிற பொறுப்பு உணவு பண்டங்கள் எல்லாம் பிறநாட்டில கொண்டு கொடுத்து பிறநாட்டில இங்கு இல்லாததெல்லாம் பிறநாட்டில் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்கள் வணிகர் என்று வைத்துக் கொண்டார்கள். நல்ல நேரடியாகவே விவசாயம் செய்யவர்கள் வேளாளர் என்று சொன்னார்கள். இப்படி தங்களுடைய பணியை பகுத்துக் கொண்டு ஊரை வளர்த்தார்கள். இது நிலை. இதுல இந்த மேல் கீழ் கற்பித்து கொண்டாந்து ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறது எல்லாம் பின்னால வந்துட்டு, அது தேவையற்றது. அதுதான் திருவள்ளுவர் பிறப்போக்கும் எல்லா உயிர். நீங்க இருக்கிற பணியை பிரிச்சுக்கிட்டீங்களே தவிர அதனால உயர்வு தாழ்வு ஏன் பண்றீங்க. ஒரு கல்லூரில சொன்னா ஒரு பிரின்சிபால் இருக்கு, அப்புறம் பிரின்சிபாலுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் பிரின்சிபால் இருக்கு, அப்புறம் ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு, அப்புறம் அது கீழே லெக்சர் இருக்கிறாங்கன்னு சொன்னா இத்தனையும் இருக்குதான் செய்யுது. அதான் செய்தொழில் வேற்றுமையான சிறப்போவா தூக்கி அறிஞர். இப்படி நீங்க என்னதான் ஒத்து ஒத்துன்னு சொன்னாலும் கூட அவன் அவன் செய்கின்ற தொழில வேற்றுமை இருக்குதான் செய்யும்னர். பேராசிரியர் வந்து விரிவடை அறிந்திருக்க வேண்டியதா இருக்குது, பிரின்சிபால் வந்து பேராசிரியர் அறிந்திருக்க வேண்டியிருக்கு, அந்த பள்ளியினுடைய தாளாளர் வந்த எல்லா பாலும் எந்திரிக்க வேண்டியிருக்கு. செய்தொழில் வேற்றுமையான சிறப்பு ஓவா தூக்கி அறிஞ்சார ஒரு காலத்தில் நடக்கப்படுது. அதுபோல நம்ம அப்பா கண்ட அம்மாவை கண்டா நாம எந்திரிக்கணும், நமக்கு பின்னால் பிள்ளை பிறந்ததுன்னா நாம நமக்கு அவங்க எந்திரிக்கணும், இப்படிதான் இருக்குதானே செய்யுது. ஆனா இதை எதிர்ப்பது இது அறமாக கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான். இதுல ஆனா எழுந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆணையிட்டு இல்ல, இயல்பிலேயே அமைந்திருக்கிறது. பெரியவர்கள் நாம் சிந்தவர்கள், அவர் வளர்ந்தவர்கள் நாம் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள், நாம ஒரு காலத்தில் வளர்ந்த பிறகு நமக்கு பின்னே வருகின்ற சந்ததி அந்த மதிப்பை செய்யும். இப்படிதான் இயற்கையா இருக்கு. செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஒவ்வா, ஆனால் அது கருதி எல்லா உயிரிலும் பிறப்பு. அது எந்த வினைவயத்தினாலதான் அந்த உடம்பு வந்ததுங்கிறது எல்லாருக்கும் ஒத்ததுதான். ஆனா வினைவயத்தால் உடம்பு வந்தது எல்லாருக்கும் ஒத்ததுங்கிறது யாருக்கும் மாறுதல்ல. ஆனால் நடைமுறையில ஒருவர் ஒருவர் படுகின்ற பொழுது தாம் தாம் செய்கின்ற தொழில் வகையினாலே வேறுபடத்தான் செய்யும். அது இயற்கை தானே, அதை போய் நீ மாத்த முடியாத. இன்னைக்கு வந்து ஒரு இவங்க பின்னால முன்னெல்லாம் வந்து அவங்களுக்கு சேர் போடுறது இல்ல, இப்ப சேர் போட்டுக்கிட்டோம். யாரு அந்த பணியாளர்கள் கடல்நிலை ஊழியர்களுக்கெல்லாம் அந்த சேர் என்னன்னா வாசப்படிக்கு இங்க இருக்கலாமே தவிர பின்சாலோட போட்டு உட்கார முடியாதுல்ல. உட்கார வைக்கிறோமா எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சேன்னு இயலாது, இயலாது. ஆகவேதான் இப்படி எல்லாம் இருந்தது காலப்போக்கில மாறிட்டேன். நம்ம என்ன பண்றது, செயலாம் தொழில்கள் ஆறி அந்த ஊர்ல வாடுகின்ற அந்த பார்ப்பன பெருமக்கள் ஆறு தொழிலை விடாமல் செய்கின்றவர்கள். என்ன ஆறு தொழில்? நல்ல காலையில எழுந்து வேதங்களை மறைகளை ஓதுவார்கள். தங்கிட்ட வந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லுவார்கள், ஓதல் ஓதுவித்தல். இன்னொன்று, தாம் ஒரு விடியற் காலத்திலிருந்து தன் தம் வீட்டில வேள்வி செய்வார்கள். அதுபோல அந்த வேள்வி எப்படி செய்ய வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு கற்பிப்பார்கள். வேட்பித்தல் தானும் செய்வார்கள், அதை செய்ய வேண்டியதற்கு கற்றுக் கொடுப்பும் செய்வார்கள். அப்ப ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல், இது மாதிரி பல அங்கெல்லாம் வேள்வியினாலும் அந்த வேதங்களை சொல்வதனாலும் நல்ல ஞானத்தை வழங்குவார்கள். அது ஈதல். அப்படி ஞானத்தை வழங்குகின்றவர்களுக்கு அவரவர்களும் தன்னுடைய காணிக்கையா பொருள் கொடுப்பதை ஏற்றல் வாங்கிக்குவாங்க. இதுதான் சாமி, ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல். இந்த ஆறு ஆறு தொழில் ஆட்சியாலே செயலாம் தொழில்கள் ஆறி இப்படி இருக்கின்ற செழுந்திரு கடவுர் என்றும் குடங்க இன்னகன்ற உண்கண் கடைசியர் குழுமியாடும் இடம்படு பண்ணை தோறும் எழுவன மருதம் பாடல். அப்படியே வயல் பக்கம் அப்படி காது கொடுத்து கேட்டீங்கன்னா அருமையான பாடல் ஒழிக்குமாம். யார் பாடுகிறார்கள்? பெண்பாளார். என்ன பண் பாடுவார்கள்? மருதப்பண்ணை பாடுவார்கள். மருதப்பண் ஏ வயலும் வயல் சார்ந்திரம் எல்லாம் மருதம் என்று பெயர். அந்த மருத நிலத்தில் இருப்பதனால் அவங்க பாடுகின்ற பண்ணும் மருத நிலப்பண்ணாக இருக்கும். அருமையாக கேட்கும். அப்போ வயல்லாம் என்னன்னு கேட்டா இனிமையான பாடுகின்ற குரல், அதுவும் பெண்பால் குரல், அதுவும் பண்ணோடு கூடிய அந்த குரல் கேட்குமா. சரி, இது வயல்ல. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வடம்பூரி முன்னூல் மார்பின் வைதிக மறையோர் செய்கை சடங்குடை இடங்கள் தோறும் எழுவன சாமும் பாடல். கொஞ்சம் ஊருக்குள்ள வந்துட்டு சொன்னோம்னா அந்தந்த வீட்லையும் வேள்வி செய்யாத வீடே இருக்காது. அப்படி வேள்வி செய்கின்ற பொழுது சாமவேதம் அதிகமா சொல்வாரலாம், அது இறைவனுக்கு ரொம்ப விருப்பம் என்று அந்த சாமவேதம் கேட்குமா. வீட்டுக்கு உள்ள ஊருக்குள்ள வந்தா வேத பாடல், வயல்ல போனா மருத பண்ணும் இந்த அருமையான பாடல். எனவே எல்லோரும் ரொம்ப அருமையா இப்ப ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க, ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. ஏதோ ஒரு பாட்டு முதலும் தெரியாது கடைசியும் தெரியாது, ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. செய்யற தொழிலை ரொம்ப மகிழ்ச்சியா செய்தோம்னா ஒரு அலுப்பு தெரியாது. ஐயோ நம்ம தலையில பிடிஞ்சு போச்சேன்னு வச்சு ஒழிஞ்சது. அதனால மகிழ்ச்சியா செய்யும். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பதனால அந்த அவங்க பாருங்க மருதளத்துல என்ன வெறும் மருதப்பன் மட்டும் பாடுவாங்களா, களை எடுப்பார்கள், அந்த பயிரை இது பண்ணுவார்கள், அறுவடை காலத்தில் அறுவடை செய்வார்கள், பணி செய்து கொண்டுதான் இந்த பாடம். அதுபோல இங்க சாமவேதம் பாடுகின்றவர்கள் தாம் அந்த அக்னியில அந்த நெய்யை ஊற்றி 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 அந்த வேள்வியில பெருமானை கண்டு பெருமானிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டே இந்த பாடலை பாடுகிறார். ஆகவே தத்தம் தொழிலை செய்து கொள்கின்ற பொழுதே அதை அந்த பாடலோடு செய்வார்கள். அப்படி இருந்த காலம் அந்த காலம். துங்கணியில் மறுப்பின் மேதி படிந்து பால் சொரிந்த வாவி செங்கையல் பாய்ந்து வாச கமலமும் தீம்பால் நாரும். அருமை. வயல்ல போனீங்கன்னா பாருங்க வயலும் வளமும், என்ன ரேடியோல கூட வைக்கிறாங்களா வயலும் வளம்னு, வயலும் வாழ்வும். அருமை. இந்த பாட்டுக்கு தலைப்பு கொடுத்தோம்னா இந்த கால முறையில வயலும் வாழ்வும் அருமையா கொடுக்கலாம். இது ஒரு நாலஞ்சு பாட்டு வயலும் வாழ்வும். முன்ன என்ன சொன்னோம், வயல்ல என்ன கேட்கும் மருதப்பன், வாழ்வில் என்ன இருக்கும் சாமவேதம் பாடுவாங்க. இப்போ மீண்டும் நேர்களை வயலுக்கு கிடைக்கிறோம். அருமை. என்ன ரொம்ப அருமையா, நீங்க வயல் அப்படி வகைப்படி சுத்திட்டு இருந்தீங்கன்னா நாலு வயல ஒரே பால் மனம் அப்படி கமடுமா, கம கமன்னு பண்ணும். ஏன் ஆங்காங்க மேய்கிற அந்த மேதிகள் மாடுகள் இருக்கின்றனவே அது நிரம்ப கறக்கின்ற மாடுகள், கன்றுக்கும் கொடுத்து தனக்கு இருக்கின்ற உடையானுக்கும் கொடுத்து இங்க மேய வந்துடும். இங்கேயும் தானா பொழியும், தானா போகும்.